நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் எத்திராஜ் ரவிச்சந்திரன் அவர்களே.
வணக்கம் சஞ்சயன்.
குயின்ஸ்லாந்து மாநில தேர்தல் முடிவுகள் நீங்கள் எதிர்பார்த்ததுதானே?
நான் எதிர்பார்த்ததுதான் என்றே சொல்லுவேன். ஏனென்றால் இந்த மாநிலத்தினுடைய முதன்மையான ஒரு பிரச்சனையாக, இந்த மாநிலத்தினுடைய என்று மட்டும் சொல்ல முடியாது, இந்த ஆஸ்திரேலியாவினுடைய முதன்மையான பிரச்சனையாக உருமாறி இருப்பது கோவிட் பிரச்சனை தான், கொரோனா பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை மிக திறமையாக கையாண்டு பாதிப்பு பெருமளவு இல்லாமல் வெற்றிகரமாக நடத்தியவர் முதல்வர் அவர்கள். அவர் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தோம், அப்படியே அவர் வென்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, மூன்றாவது முறையாக தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறார், அதையும் நாம் கவனிக்க வேண்டும். எனவே இவர் இருந்து சிறப்பான பெயரை பெற்றவர் என்ற காரணத்தினால் வருவார் என்று எதிர்பார்த்தோம், அது நிகழ்ந்திருக்கிறது.
இதை ஒரு கேள்வியாக வைத்திருந்தேன் ரவிச்சந்திரன், ஆனால் நீங்களே அதை குறிப்பிட்டு விட்டீர்கள். COVID-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதில் அனஸ்தேசியா பலசி அவர்களது அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டது என்று கூறுகிறார்கள். அதற்கு பதிலாகத்தான் மக்கள் அவரை மீண்டும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றும் சொல்கிறார்கள். அது உண்மைதானே?
அது உண்மைதான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. குறிப்பாக ஜனவரி மாதம் 2020 இந்த ஆண்டு வூஹானில் இருந்து பிரிஸ்பேன் திரும்பியவருக்கு கொரோனா தொற்று வந்தது. 1 அவருடைய தொற்று கண்டுபிடிக்கப்பட்டது. 29 ஜனவரி மாதம் சுகாதார நெருக்கடி அறிவிப்பு மாநில அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டது. அப்பொழுது துவங்கிய இந்த போர்ல பெருவெற்றி பெற்றிருக்கிறார் இந்த அம்மையார், இந்த அரசாங்கம். அதனால் மக்கள் தங்களுடைய நன்றியுணர்வாக, குறிப்பாக முதியவர்கள், இந்த நோயினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள், இன்னும் சொல்ல போனால் புதியவர்கள் கூட இந்த அரசாங்கத்துக்கு பெரும்பான்மையாக வாக்களித்திருக்கிறார்கள். அது ஒன்று மட்டுமே காரணம் என்று நான் சொல்ல மாட்டேன். காரணம், இவர்கள் பொருளாதார ரீதியாகவும் இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வேலை இழப்பு இது எல்லாம் இல்லாமல் தவிர்த்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நெருக்கடிக்கு சொன்னாலும் அது மிக முக்கியம். இன்னொன்று, மக்கள் எப்பொழுதுமே தொழிற்கட்சி என்றால் தங்களுடைய வேலையை பாதுகாக்கும் என்று ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். காரணம், கேம்பல் நியூமன் அவர்கள் எல்என்பி முதல்வராக இங்கே ஒரு முறை இருந்து எத்தனை பேரை வேலை நீக்கம் செய்தார் என்பதும் மக்களுடைய நெஞ்சிலே எப்பொழுதும் இருந்து வருகிறது. ஆகவே இது எல்லா காரணங்களும் சேர்ந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று நினைக்கிறேன்.
அனஸ்தேசியா பலசி அவர்கள் 3rd இம்முறை வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் முதல் தடவை வெற்றி பெறும் பொழுது அவர் ஆக்சிடென்டல், அதாவது தற்செயலாக அவர் பிரீமியராக தெரிவு செய்யப்பட்டார் என்று அரசியல் அவதானிகள் கூறினார்கள்.
அது உண்மைதான். அதாவது 2012 மிக பெரும் சரிவு ஏற்பட்டது தொழிற்கட்சிக்கு. 7 மட்டுமே வென்றார்கள், 7 வென்றார்கள். ஒரு மினி வேனிலே அடக்கிவிடக்கூடிய கட்சி என்கிற அளவிலே கிண்டல் செய்தார்கள். அதிலிருந்து மீண்டு 2015 இவர் ஆட்சி அமைப்பார் என்று அவருக்கே நம்பிக்கை இல்லை. தான் ஆளுநர் மாளிகைக்கு செல்லும் போது தன்னை ஹெலிகாப்டர் பின்பற்றுகிறது என்று சொன்னார்கள். அந்த படிகளிலே ஏறும்போதுதான் நான் அதை உணர்ந்தேன் என்று அவரே சொல்லியிருக்கிறார். பதவி முதல் முறையாக முதல்வர் பதவி ஏற்கும் போது அப்பொழுது அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை, ஒரு இடம் குறைந்தது. அது மாற்று கட்சியோடு உடன்பாடு வைத்துக் கொண்டு அப்பொழுது முதல்வரானார். அதன் பிறகு 2017 தேர்தலே 48 கிடைத்தது, ஒரு இடம் கூடுதலாகவே கிடைத்தது. இப்பொழுது 2020 தேர்தலே 51 வெல்லவிருக்கிறார்கள். ஆகவே முதலில் சிறுபான்மை அரசாக இருந்து பின்னர் பெரும்பான்மை அரசாக மாறி இப்பொழுது அறுதி பெரும்பான்மை பெற்று 3 ஹேட்ரிக் என்று சொல்வார்களே கிரிக்கெட்டில், அதே போல ஒரு தொடர் வெற்றி பெற்று வரலாற்று சிறப்பை படைத்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும்.
பிராந்திய இடங்களிலே எல்என்பி கட்சி அதிகமாக வெற்றி பெற்றிருக்கிறது. அது லேபர் கட்சி மேல் இருக்கின்ற ஒரு வெறுப்பை காட்டுகிறதா? அது எதை காட்டுகிறது?
நாம் அப்படி சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் கடந்த முறை எல்என்பி வைத்திருந்த 3 இடங்களை இந்த முறை தொழிற்கட்சி வென்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, 5% ஓட்டுகள் லேபருக்கு கூடுதலாக கிடைத்திருக்கிறது, தொழிற்கட்சிக்கு கூடுதலாக கிடைத்திருக்கிறது. ஆகவே இருக்கலாம், 1-2 இடங்கள் கூடுதலாக பிராந்திய இடங்களிலே எல்என்பி வென்றிருக்கலாம். இருந்தாலும் இது பரவலான ஒரு வெற்றி என்றுதான் நான் கருதுகிறேன்.
இதேவேளை ஒன் நேஷன்ஸ் கட்சி பாரிய தோல்வியை சந்தித்துள்ளது. இதேபோல் பல சிறு கட்சிகளும் தோல்வி அடைந்திருக்கின்றன. ஆனால் கிரீன்ஸ் கட்சி பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் தனித்தனியாக நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பாம யுனைடெட், கேட்டர்ஸ் பார்ட்டி, அது போன்ற சிறு கட்சிகளும் பெரிய வெற்றிகள் எதுவும் இல்லை. இது எதை காட்டுகிறது ஐயா?
ஆமா, இதுல ஒன் நேஷன் என்கிற கட்சி ஒரே ஒரு தொகுதி, பிராணி தொகுதி மட்டும்தான் பெற்றார்கள். அதை தவிர அவர்களால் வேறு எதுவும் பெற முடியவில்லை. கை பார்மர் அவருடைய கட்சி பூஜ்ஜியத்தை வாங்கியிருக்கிறது. அவர்கள் பெரிதாக இறப்பு வரி பிரச்சாரம் செய்தார்கள். லேபர் மீண்டும் வந்தால் இறப்பு வரி கொண்டு வந்து விடுவார்கள் என்றெல்லாம் மிகவும் செலவு செய்து பிரச்சாரம் செய்தார்கள். அந்த பிரச்சாரமும் வெற்றி பெற முடியவில்லை. கேட்டரின் ஆஸ்திரேலியா கட்சி மூன்று இடங்களை வென்றிருக்கிறது. அது கடந்த முறையும் மூன்று இடங்களை பெற்றிருந்தது, இம்முறையும் மூன்று இடங்களை பெற்றிருக்கிறது. இவ்வாறு இருக்கிறது. இதில் கிரீன் கட்சி இரண்டு இடங்களை வென்றிருக்கிறார்கள். அவர் மூன்று இடங்களுக்கு போகக்கூடும் என்று நினைத்தார்கள், ஆனால் இரண்டு இடங்களை வென்றிருக்கிறார்கள். ஆக இவர்களெல்லாம் ஒன்று இரண்டு இடங்கள், மூன்று இடங்கள் அதிகபட்சம் கேட்டர் பார்ட்டி, அடுத்து கிரீன்ஸ் இரண்டு இடங்கள், இப்படித்தான் வந்திருக்கிறது வெற்றி இவர்களை பொறுத்தவரையில. இதற்கு காரணம் என்ன என்று சொல்ல வேண்டும் என்றால், பொதுவாக எப்படி தமிழகத்திலே திமுக இல்லை என்றால் அதிமுக என்று வெற்றி பெறுகிறதோ அதை போலத்தான் இங்கும் தொழிற்கட்சி இல்லை என்றால் எல்என்பி என்கிற அளவிலே இங்கே வெற்றி தோல்விகள் நிர்மாணிக்கப்படுகிறது. இவர்கள் உடனடியாக ஒன்று இரண்டு இடங்களை வேண்டுமானால் வெல்லலாத, அதற்கு மேல் வெல்வதற்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை.
இந்திய பின்னணி கொண்ட பல வேட்பாளர்கள் இந்த தேர்தலிலே போட்டியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் மக்களால் வரவேற்கப்பட்டிருக்கிறார்களா?
ஆமாம், இந்தியாவிலிருந்து குடிபெயர்ந்து வந்து இங்கு வாழ்கின்ற ஆஸ்திரேலியர்கள் என்று சொல்வோம், அவர்கள் இந்திய வம்சாவளியினர். துரதிருஷ்டவசமாக யாரும் வெற்றி பெற முடியவில்லை. அதிலே மைவார் தொகுதியிலே பழனி அவர்கள் லேபர் கட்சியின் சார்பாக போட்டியிட்டார். அது கிரீன்ஸ் போன முறை வென்ற தொகுதி. மைக்கேல் பெர்க்மேன் அவர்கள் போன முறை கிரீன்ஸ்க்காக முதல் முறையாக வென்ற தொகுதி. அந்த தொகுதி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்று கணிக்கப்பட்ட தொகுதி, பசுமை கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு என்று கணிக்கப்பட்ட தொகுதி. ஆகவே தோல்வி வரலாம் என்று எதிர்பார்த்தே தான் அவர் களத்திலே இறங்கினார். வெற்றி தோல்வி இரண்டாம் பட்சம், நம்முடைய பதிவு முக்கியம் என்கிற அளவிலே அவர் இறங்கினார். ஆனாலும் கிரீன்ஸ் பார்ட்டி வென்றுவிட்டது, அதை தவிர்க்க முடியவில்லை. அதே போல சிபி சிங் என்பவரும் இன்னொரு தொகுதியில போட்டியிட்டார். அவரும் இந்திய வம்சாவளியினர், அவராலும் வெற்றி பெற முடியவில்லை. ஜோர்டன் தொகுதியில கூட நவ்னீத் சிங் என்பவர் போட்டியிட்டார், அவராலும் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் வாக்குகள் ஏறக்குறைய நிறைவாகவே பெற்றிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையிலும் என்றுதான் சொல்ல வேண்டும். இது எதை காட்டுகிறது என்றால், நம் அவர்கள் களத்தில் இறங்கி விட்டார்கள், காலம் காத்திருக்கிறது, வெற்றியும் காத்திருக்கிறது என்ற அளவிலே நாம் எடுத்துக்கொள்வோம்.
47 ஆசனங்கள் லேபர் கட்சிக்கு உறுதியாகிவிட்டதா?
47 உறுதியாகிவிட்டது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இப்பொழுது இருக்கிற போக்கிலே அவர்கள் 51 ஆசனங்கள் பெறுவதும் உறுதி என்று நான் சொல்வேன். தனி பெரும்பான்மை மட்டுமல்ல, அறுதி பெரும்பான்மையாக இருக்கும். மிகவும் வரலாற்று சிறப்புடைய வெற்றி இது. மூன்றாவது முறையாக தொடர் வெற்றி. அதிலும் குறிப்பாக முதல்வர் அனஸ்தீசியா பாலசே அம்மையார் ஒரு வரலாறு படைத்திருக்கிறார். இரண்டாம் உலக போருக்கு பின்னாலே நீண்ட காலம் பெண் சீனியராக ஒரு வரலாறே இந்த முறை படைக்க இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன்.
மிக்க நன்றி எத்ராஜ் ரவிச்சந்திரன் அவர்களே, உங்களது கூறிய பார்வையும் தெளிவான கருத்துகளுக்கும் மிக்க நன்றிகள்.
மிக்க நன்றி, உங்களோடு பேசியது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. வணக்கம்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.